அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் சங்கீதா ராஜன். ஈராக்கின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் குறைந்தது 51 பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த கார் குண்டு தாக்குதல்களுக்கு அல் கைதா பொறுப்பு என்று உள்துறை அமைச்சகம் குற்றஞ்சாட்டியுள்ளது. காலை நேரத்தில் பெரும்பாலும் ஷியா பிரிவினர் வாழும் பகுதியில் அங்காடிகள் மற்றும் மக்கள் கூட்டம் நிறைந்த இடங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற குண்டு தாக்குதல்களில் பலர் காயமடைந்துள்ளனர். ஈராக்கின் சமூக கட்டமைப்பில் தீவிரவாதிகள் புகுந்துள்ளதையே இந்த தாக்குதல்கள் சுட்டிக்காட்டுகின்றன என்று அந்நாட்டின் உள்துறை அமைச்சகத்தில் வெளியாகியுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஒருபால் உறவுக்காரர்கள் ஓரங்கட்டப்படக்கூடாது என்றும், மாறாக அவர்கள் சமூகத்திற்குள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்றும் போப்பாண்டவர் பிரான்சிஸ் கூறியிருக்கின்றார். ஒருபால் உறவு செயல்கள் பாவம் மிக்கவையே ஒழிய, ஒருபால் உறவு பாலியல் விருப்பத் தெரிவு என்பது பாவம் அல்ல என்ற ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். ஒருவர் ஒருபால் உறவுக்காரராக இருக்கிறார், அவர் கடவுளை நாடுகிறார் என்றால் அவர் வாழ்க்கையில் பிழை காண்பதற்கு நான் யார் என்று போப்பாண்டவர் கேட்டிருந்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ஆப்கானிஸ்தானிலிருந்து பன்னாட்டு படைகள் அடுத்த ஆண்டின் இறுதியில் வெளியேற தயாராகி வரும் நிலையில் அங்குள்ள பெண்களின் எதிர்காலம் ஊசலாட்டமாக உள்ளது என்று ஐநாவின் ஒரு அறிக்கை எச்சரித்துள்ளது. ஆப்கானிய பெண்கள் வன்முறை, வீடுகளில் தாக்கப்படுவது, நிர்பந்த திருமணம், பாலியல் வன்செயல், கல்லெறிந்து தண்டிக்கப்படுவது போன்ற அபாயங்களை மிக அதிக அளவில் எதிர்கொள்ளக்கூடும் என்று தமது அறிக்கையில் பெண்கள் புறக்கணிக்கப்படாமல் தடுப்பதற்கான ஐநாவின் குழு தெரிவித்துள்ளது. கட்டாய திருமணத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு தண்டனையாக சில பெண்கள் தீக்குளிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது.
ஜிம்பாப்வேயில் வரும் புதன்கிழமை நடக்க இருக்கின்ற பொதுத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று நாட்டின் பிரதமர் மோர்கன் ஸ்வாங்கிராய், 89 வயதுடைய தனது போட்டியாளரான அதிபர் ராபர்ட் முகாபே அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது என கூறியிருக்கிறார். கடந்த 2 அதிபர் தேர்தல்களையும் முகாபேயின் ஜானு கட்சி திருடி கொண்டு விட்டது என்றும், இம்முறை அவர்கள் அதனை செய்ய அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் தனது ஆதரவாளர்கள் முன்னிலையில் ஸ்வாங்கிராய் கூறினார். தன்னுடைய அரசியல் எதிரியுடனான வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டம் இந்த தேர்தல் என அதிபர் முகாபே தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
நேபாளத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் புலிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு உயர்ந்துள்ளதாக அரசு நடத்திய ஒரு கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. அரசு நடத்திய அந்த புலிகள் கணக்கெடுப்பில் 2009 முதல் அங்குள்ள புலிகளின் எண்ணிக்கை 63% உயர்ந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் நேபாளத்தின் தெற்கு பகுதியில் இந்தியாவின் எல்லை வரையிலான 600 மைல் பரப்பளவில் பெங்கால் புலிகள் குறித்த இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது.
இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன அதிகாரிகள் தங்களிடையே மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். மத்திய கிழக்கு சமாதான நடவடிக்கைகள் 3 ஆண்டுகளுக்கு முன் நின்று போனதிலிருந்து இவ்விரு தரப்பினரிடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கவில்லை. அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜான் கெரி அளிக்கும் விருந்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன தரப்பினர் முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்துவர். அடுத்தடுத்த சுற்றுக்கள் இதே வாரத்தில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
பிரான்சின் கான் நகரில் உள்ள கார்ல்டன் ஹோட்டலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஒரு கொள்ளை சம்பவத்தில் 130 மில்லியன் டாலர்களுக்கும் கூடுதலான மதிப்பு வாய்ந்த நகைகள் களவாடப்பட்டுள்ளதாக தெற்கு பிரான்சில் உள்ள நீதித்துறை அதிகாரிகள் கூறுகிறார்கள். முன்னதாக இந்த கொள்ளை சம்பவத்தில் திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு 50 மில்லியன் டாலர்கள் அளவுக்கே இருந்தன என்று மதிப்பிடப்பட்டிருந்தது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.